திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அசைக்கோர் அளவில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி, ஆக நாம் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு நிஷ்காமிய பக்தியை செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இதை உணர்த்துறதுக்கு பல முறை இறைவன் பூலோகத்துல ஆச்சாரியனாக வந்து நமக்கு அருளாளர்களை அதிப்பித்து அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்கள் மூலமாக நமக்கு, உதாரணமாக மணிவாசக பெருமானுக்கு குருநாதராக இருந்து உபதேசித்து அவர் நமக்கு திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் தந்தார் என்று பார்க்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுத்து திருமுறைகளை பித்தாப்பிரை சூடி என்றும் தில்லைவாழ் அந்தனர் என்றும் அடியெடுத்து கொடுத்து பாட வைத்தார் என்று பார்க்கிறோம். 11 திருமுறையிலே அவரே ஆசிரியராக இருந்து அந்த திருமுக பாசுரத்தை மதிமலி புரிசை என்று துவங்கக்கூடிய பதிகத்தை, அந்த பாடலை வழங்கியுள்ளார் என்று பார்க்கிறோம். 12 திருமுறையிலே சேக்கிழார் பெருமானுக்கு உலகெல்லாம் உணர்ந்து என்று அடியெடுத்து கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ அது போல மெய்கண்ட தேவ நாயனாரை அகச்சந்தான குறவருள் 4 அவராகிய பரஞ்சோதி மாமுனிவர் மூலம் ஆட்கொண்டு 2 வயதிலேயே அவருக்கு முப்பொருள் பற்றிய ஞானத்தை உணர்த்தி அவர் மூலமாக பூலோகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சிவஞான போதத்தை அருளச் செய்தார். எல்லாமே இறைவனுடைய திருவருள் தான். அப்புறம் அந்த சூத்திர வடிவில் இருந்தால் நம்மால் என்ன எல்லாருக்கும் இலக்கணம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்ப அதை புரிந்து கொள்ளும் முறையாக அழகாக ஒரு சிஷ்யர் மூலம், அதாவது அருள்நந்தி சிவம் சகலாகம பண்டிதராக இருந்து மெய்கண்ட தேவர் அவதரிக்க காரணமாக இருந்தவரே அவரிடம் மாணாக்கராக வந்து அவர் அவருக்கு முப்பொருளை பற்றி உணர்த்தி அந்த சிவஞான போதத்துக்கு விரிவாக ஒரு நூல் செய்யும்படி சொல்ல, ஆக அதன் விரிவை இவர் சிவஞான சித்தியார் என்று பரபக்கம் என்றும் சுபக்கம் என்றும் 2 நூல்களாக நமக்கு வழங்கினார். பரபக்கம் என்பது மற்ற சமயங்களில் உள்ள நிலைகளை எல்லாம் நமக்கு எடுத்து கூறும். சுபக்கம் என்பது நம் சைவ சித்தாந்தம் எதையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என்பதை உணர்த்தும். இல்லையா, அப்படி நமக்கு படிப்படியாக. அடுத்து சிவப்பிரகாசம், அதுவும் நமக்கு அவ்வளவு தெளிவாக எல்லா விஷயங்களையும் உணர்த்துகிறது. அப்ப எதற்காக என்றால், சுவாமி அருளாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த பக்குவ ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அதிர்த்தித்து இவர் உள் நின்று அவங்களை இதை இந்த நூலை நமக்கு வழங்கும்படி செய்திருக்கிறார் என்றால், இந்த நூல்களை பயில்வதில் நாம் எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும். எதுக்கோ நாளும் பொழுதும் போக்குறோம், இந்த ஞான நூல்களை பயில்வதில் நாம் போதுமான நேரம் ஒதுக்குவதில்லை. ஆனால் இறைவனிடம் வேண்டி அந்த ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொண்டு இவற்றை எல்லாம் முறையாக ஓதினால்தான், ஓதினால் மட்டும் போதாது, ஞான நூல்களை ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை, அதன் மூலமாக சிவத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். இதுல சொன்னப்பட்டவன் வழிமுறைகளை நம்ம பின்பற்றி ஒழுகணும். அப்பந்தான் அந்த பாச நீக்கமும் சிவப்பேரும் நமக்கு கிடைக்கும். அது அவர் அழகா நமக்கு சொல்றார். இறைவன் ஆச்சாரிய மூர்த்தியாக நமக்கு எல்லாவற்றையும் தான் குருவே சிவம் என கூறினன் நந்தி இவரே தான் சொல்லியிருக்கார். அந்த 8 சூத்திரமும் சொல்லுது இல்லையா, பக்குவ ஆன்மாக்களுக்கு இறைவனே குருவாக வருவார் என்று. சமயம் பல சுத்தி தன் செயல் அற்றிடும் அமையும் விசேடமும் அரண் மந்திர சுத்தி சமய நிர்வாணம் கலா சுத்தியாகும் அமை மன்ன ஞான மார்க்கம் அபிஷேகமே. இல்லையா, தீட்சை, சைவத்துல தீட்சை என்பது மிக மிக முக்கியம். இப்ப எப்படி வாகனங்களை, அது 2 சக்கர வாகனமா இருக்கலாம், 3 சக்கர வாகனமா இருக்கலாம், அல்லது 4 சக்கர வாகனமாக இருக்கலாம், அல்லது ஆகாய விமானமாகவே இருக்கலாம், எதா இருந்தாலும், அல்லது கப்பலா இருக்கலாம், எல்லாத்தையும் அந்த பயிற்சி முதல்ல பெறணும். எப்படி ஓட்டணும்ட்டு அதன் பின்பாக உரிமம் பெற வேண்டும், லைசன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதுபோல இந்த சைவ நெறியில் ஒழுகுவதற்கு நமக்கு அந்த ஒரு அடையாளம், அந்த உரிமமானது நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பாடங்களை கேட்பதற்கும் இந்த நூல்களை ஓதுவதற்கும் தீட்சை மிக மிக அவசியம். அதுக்கு நம்முடைய ஞானாசிரியர் நமக்கு பல வகையிலும் அதை எடுத்து கூறிக்கொண்டே வருகின்றார்கள். இப்போது நமது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்னும் சிவஞான சித்தியார்ல 8 சூத்திரம் முதல் அதிகரணத்துல பதியை அடைவதற்கு உரிமை உடையது எது? ஆன்மாக்கள். பதி 1, பசுக்கள் எண்ணிறந்தன. அப்படி ஆராயும் போது அந்த ஆன்மாக்கள் வந்து மூன்று வகையாக விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் அப்படின்னு மூன்று வகைப்படுகின்றார்கள். விஞ்ஞான கலர் ஆணவ மலம் ஒன்று மட்டும் உடையவர்கள், பிரளயாகலர் ஆணவம் கண்மம் என்ற இருமலம் உடையவர்கள், சகலர் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் உடையவர்கள். அந்த மும்மலங்களும் உடைய சகல வர்க்கத்து உயிர்கள் அவர்களுக்கு ஒரு பக்கம் வரும்போது, அதாவது இருவினை ஒப்பு, அதாவது நல்வினை தீவினை, இந்த ரெண்டால வரக்கூடிய இன்ப துன்பம் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை அது வந்த போது, மந்ததரம் மந்தம் தீவீரம் தீவிரதரம் அப்படின்னு அந்த நால்வகையான சக்தி நிபாதத்தை பொருந்துவதற்கு அவர்கள் உரியவர் ஆகின்றார்கள். அப்படி சகல வர்க்கத்து உயிர்களுக்கு அந்த இருவினை ஒப்பு வந்த போது, அந்த எந்த சக்தி நிபாதத்துல பொருந்துச்சோ நால்வகை இதுல அதற்கு ஏற்ப உணர்த்த வேண்டியது முறை. அப்படி உணர்த்துவதற்கு இந்த உலகில இறைவன் குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு தோன்றி சாதார தீக்கை செய்து மலத்தை நீக்குகிறார், உயிரில் உள்ள அழுக்கை நீக்குகின்றார். இந்த பிரளயாகலராகிய உயிர்கள் வந்து தீவிர தீவிரதர சத்தியவாதத்தை பொருந்துவதற்கு உரியவர்கள் ஆதலால் அவங்களுக்கு இறைவன் வந்து மான் மழு நான்கு தோள்களை உடைய திருமேனியோட தோன்றி நிராதார தீட்சை செய்து மலத்தை நீக்குவார். விஞ்ஞான கலருக்கு எத்தனை மலம் பார்த்தோம், ஒன்றுதான். அவங்க தீவிரதர சக்தி நிர்வாதத்தை பொருந்துவதற்கு உரியவர்கள் ஆதலால் அவங்களுக்கு அளவிடுவதற்கு அரிய கருணை வடிவாகிய இறைவன் அறிவுக்கு அறிவாக உள்ளீடாக நின்று உணர்த்தி, அந்த உணர்த்தும் போது அந்த நிராதார தீக்கை செய்து மலத்தை நீக்குவார். அப்ப சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர்ங்கிற ஆன்மாக்கள் இப்படி வகுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கலர் அப்படின்னு சொன்னா கலையை உடையவர்கள் அப்படின்னு பொருள்படுகிறது. அப்படின்னா கலை முதலிய தத்துவங்களோடு கூடிய ஆன்மாக்களை சகலர் என்றும், கலை முதலிய தத்துவங்களை பிரளயத்துல நீக்க பெறக்கூடிய ஆன்மாக்கள் பிரளயாகலர் என்றும், அந்த தத்துவங்களை விஞ்ஞானத்தால் நீக்கப்பெறும் ஆன்மாக்களை விஞ்ஞானகலர் என்றும் பிரித்து கூறியுள்ளார்கள். விஞ்ஞானாகலர் அப்படிங்கிறது நமக்கு செய்யுள் ஓசைக்காக விஞ்ஞானகலர் அப்படின்னு வருது. பிரளயாகலர் அது பிரளயத்துல அவங்களுக்கு அந்த கலையெல்லாம் நீங்கி விடுகிற பிரளய காலத்துல அப்படின்னு பாக்குறோம். இப்படி தீக்கையோட வகைகளை பற்றி சொல்லும் பொழுது, பலவிதம் ஆசான் பாசம் மோசனம் தான் பண்ணும்படி நயனத்து அருள் பரிசம் வாசகம் மானதமும் அழகில் சாத்திரம் யோகம் அவுத்ராதி அநேகம் உள அவற்றின் அவுத்ரி இரண்டு திறனும் இலகு ஞானம் கிரியை என ஞானம் மனத்தால் இயற்றுவது கிரியை எழில் குண்டம் மண்டலாதி நிலவுவித்து செய்தல் கிரியாவதிதான் இன்னும் நிற்பீசம் சபீசம் என்னும் இரண்டாகி நிகழும் என்று சித்தியார் சொல்லுகிறது. இந்த சகல வர்க்கத்து உயிர்களுக்கு மலபரிபாகம் வந்து மந்ததரம் முதலாக பல வகையாக பல வகைப்படுகிறது. அந்த அதுக்கு ஏத்தார் போல ஆச்சாரியன் வந்து ஆணவ மலத்தை கெடும்படி செய்யக்கூடியது சாதார தீட்சை, அது இருவகைப்படுகிறது. அதுல திருவருள் நோக்கம் அதான் நயன தீட்சை, பரிசம்ங்கிறது ஸ்பரிச தீட்சை, வாக்குங்கிறது வாசக தீட்சை, அப்புறம் பாவனை, அப்புறம் இது சாத்திர தீட்சை, அப்புறம் நமக்கு யோகம். இப்படி இந்த ஆறும் ஒரு வகையாக இருக்கிறது. இந்த அவுத்ரி சாம்பவம் அந்த ரெண்டும் மற்றொரு வகையாக இருக்கிறது. அவுத்ரி தீக்கைக்கு உரியவர்கள் அல்லாதவருக்கு இந்த ஆறு தீக்கை மட்டும்தான் செய்யப்படும். முதல்ல சொன்ன ஆறு மட்டும்தான் செய்யப்படும். இந்த அவுத்ரி தீட்சை வந்து கிரியாவதி ஞானவதினு இருதரப்படுகிறது. நல்ல ஒரு அழகான குண்டம் மண்டலம் அங்கி நெய் எல்லாத்தையும் மனதால் கற்பித்துக் கொண்டு விதிப்படி ஆகுதி முதலிய கிரியையினை அகத்தே செய்வது ஞானவதி. இதை எல்லாத்தையும் புறத்தே அமைத்து இந்த கிரியையை புறத்தே செய்வது கிரியாவதி. இப்படி சொல்லப்பட்ட இந்த இரண்டு வகை அவுத்ரி தீட்சையும் நிர்பீசம் சபீசம்னு இரண்டு வகைப்படுகிறது. ஞானத்தில் நிர்பீசம், ஞானத்தில் சபீசம், கிரியையில் நிர்பீசம், கிரியையில் சபீசம்ன்ட்டு இது நால் வகைப்படுகிறது என்று சொல்லுகின்றார்கள். நம்ம முதல்ல ஒரு ஆறு தீட்சை பார்த்தோம். ரெண்டு பிரிவுல திருவருள் நோக்கம் நயன தீஷைன்னு சொன்னாதான் சச்சு தீஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்ணால பாக்குறது, அதன் மூலம் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்து. இது பார்வை அனுகிரகம். ஆக இந்த பார்வை வந்து அனுகிரகம் நிகிரகம் இது இரண்டும் இல்லாத அழகு அப்படின்னு மூன்று வகைப்படுகிறது. இந்த அனுகிரகிக்கின்ற பார்வை தான் சச்சு தீஷை என்று சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் வந்து உண்மை பொருளை தன்னோட சித்தத்தில் வைத்து அந்த சித்த விருத்தியோட மாணாக்கனுடைய பந்தத்தை நீக்குதல், அப்படி நீக்கும்படி பார்த்தல், பார்க்க பார்வையாலே நீக்குதல். அப்புறம் பரிசம் அப்படிங்கறத ஸ்பரிச தீட்சை, அதாவது தனது வலது கையில சிவபெருமானை பாவனை செய்து கொண்டு அப்படி பூஜித்து அந்த ஆச்சாரியனானவர் அந்த கையால மாணாக்கன் தலைய ஸ்பரிசிச்சு, அதாவது தலை மேல கைய வைத்து பாசத்தை நீங்கும்படி செய்தல். இந்த வாக்குன்னு சொல்றதுதான் வாசக தீட்சை என்று சொல்லப்படும் மூன்றாவது. அதுல மாணாக்கனுடைய வர்ணத்திற்கும் ஆச்சிரமத்துக்கும் ஏற்றவாறு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்தல். அப்புறம் பாவனைங்கிறது தான் மானத தீட்சை, அதாவது ஆச்சாரியன் வந்து தன்னோட யோகப்பியாசத்தால மாணாக்கனுடைய இருதயத்துக்குள்ள பிரவேசித்து, அதாவது நுழைந்து அந்த மாணாக்கன் அறிவில் சிவமாம் தன்மை விளங்கும்படி செய்தல். அப்புறம் நூல்னு சொல்லப்பட்டதுதான் சாஸ்திர தீட்சை, ஞான சாஸ்திர பொருளை எல்லாம் தொகுத்து பதி பசு பாசம் இலக்கணங்கள், அந்த முப்பொருளுடைய இலக்கணங்களையும் சீவ சிவர்கள் ரெண்டும் சீவனும் சிவமும் ஐக்கியமாக கூடியதையும் அந்த விஷயங்களை எல்லாம் அந்த நூல்களின் வழியாக போதித்தல். அதாவது சிவமும் ஆன்மாவும் எப்படி இணைகின்றது என்பதை எல்லாம் இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, சித்தாந்தத்திலையும் திருமுறையிலையும் இதுதான், இதுதான் சாஸ்திர தீட்சை. அப்புறம் யோகம் அப்படிங்கிறது யோக தீட்சை, அதாவது சிவ யோகத்தை அப்பியாசம் பண்ணும்படி உபதேசித்தல். அவுத்ரி அப்படின்னா ஹோமத்தோடு செய்யக்கூடிய தீட்சை. சாம்பவம் அதான் சாம்பவின்னு சொல்லுவாங்க, சக்தி தீட்சைன்னு சொல்லப்படுது, சக்தியோட கூடி செய்யக்கூடிய தீட்சை. அப்ப இதெல்லாம் ஞானவதி கிரியாவதின்னு சொல்லும் போது ஞான வழி கிரியாவழின்னு சொல்லலாம், ஞான மார்க்கத்தாலும் கிரியா மார்க்கத்தாலும் என்று பொருள் சொல்லணும். நிர்பீஜம்னா பீஜம் இல்லாதது, அதாவது சிம்பிக்கக்கூடிய மந்திரத்துக்கு பீஜாக்கரம் இருக்காது, மந்திரம் மட்டும் உபதேசிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக சமய தீட்சையில அப்படிதான் உபதேசிப்பாங்க. சபீஜம் அப்படின்னா பீஜ எழுத்தோடு மந்திரத்தை உபதேசித்தல். ஆக ஓரளவுக்கு நம் சித்தியார் மூலம் தீட்சையை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்ப இதுல நமக்கு திருமந்திர பாடலை இப்ப நம்ம சிந்திக்கலாம். இந்த சமய தீட்சை அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னதுன்னு பார்த்தோம்னா, பற்பல வகையில ஆத்ம சுத்தி செய்வது, பல சுத்தி தன் செயல் அற்றிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆன்மாவுடைய சுதந்திரம் அதால் கெடுகிறது. அப்ப சமய தீட்சையில சிவோகம் பாவனை செய்கின்ற ஆச்சாரியன் சீடனை என்ன பண்றாரு, சமயாச்சார சீலங்களுக்கு தகுதி உடையவன் ஆக்குவதற்காக குண்ட மண்டலங்களை புறத்தே, அதான் நம்ம முன்னாலேயே செய்து அவனது மலங்களை எல்லாம் போக்கி, மாணாக்கனுடைய மலங்களை போக்கி மூல மந்திரத்தை உபதேசித்து யாக குண்டத்துக்கு அருகிலே இருத்தி நாடி சந்தானம் முதலியவையெல்லாம் செய்து தன் உயிர் சீடன் உள்ள புகுந்து, சீடன் உடலுக்குள்ள புகுந்து அவன் உயிரோட ஒன்றி அவனோட உயிரை புனிதமாக்கியதாக பாவித்து மீண்டும் தன் ஆன்மாவை வாங்கி தன் தேகத்துல இருத்திய பின்பு, அதாவது தன்னுடைய ஆன்மாவை மீண்டும் தன்னோட உடல்ல இருத்திய பின்பு, சீடனே நீ சாமானிய சமயியாக இருப்பாய், குருவுக்கோ சிவனுக்கோ பணிவிடை செய்ய தகுதி உடையவன் ஆகின்றாய், உன்னுடைய உடல் வீழ்ந்த பின்பாக சிவ சாலோக முக்தியை நீ அடைவாய் அப்படின்னு உபதேசிக்க, அதுதான் சமய தீட்சை. ஞானவதி முறையாக இருந்தால் சிவோகம் பாவனையில் இருந்தபடி தன் கையை சிவபெருமானுடைய கையா பாவிச்சு அவனோட உயிரை தூய்மை செய்து இந்த மேற்கூறிய வண்ணம் அவர் அந்த ஆன்மாவை, அதாவது அந்த மாணாக்கனை அரண்பணிக்கும் அடியார் பணிக்கும் ஆளாக்குதல். இந்த முறையில சமயி வந்து லௌகிதன் என்றும் சிவாச்சிரமி என்றும் இரண்டு வகைப்படுகின்றான். லௌகிகன்கிறது கிரியாவதியால் தீட்சை பெற்றவன், எல்லாத்தையும் இப்படி புறத்தை செய்ய பெற்றவன். சிவாச்சிரமினா ஞானவதி, எல்லாம் அகத்தை பாவித்து தீட்சை பெற்றவன். அப்படி என்ன முறையில உபதேசம் பெற்றுக்கொண்டாலும் அவனுக்கு பின்கண்ட உபதேசம் கண்டிப்பாக ஆச்சாரியனால் உபதேசிக்கப்படும். அது என்ன உபதேசங்கள் என்று பார்த்தால், ஆச்சாரியன் தன்னுடைய மாணாக்கனை அழைக்கின்றார், சீவனே, அதாவது அந்த ஆன்மாவை அழைக்கின்றார். நீ பிறர் மனை விளைதல், அதாவது அடுத்தவருடைய வாழ்க்கை துணை மீது ஆசைப்படக்கூடாது. பிறர் பொருள் விரும்புதல், அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. சொல்ல போனா பூஜையில இன்னும் நிறைய பேரு திருட்டுத்தனமான எடுத்து வச்ச மூர்த்திக்கு பலன் அதிகம், இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரியல. இது எந்த சித்தாந்தத்துல அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியல. அதை இங்கனம் எல்லாம் பொருளை எல்லாம் திருடுவதெல்லாம் நிச்சயம், அதை என்றது அதை செய்யறதெல்லாம் எப்பேற்பட்ட பாவம். இதுக்கெல்லாம் பிறவி இருக்கு தேவையா? நமக்கு நாம வைத்திருக்கிற மூர்த்தியில மூர்த்திமான ஆவாகித்து பூஜை பண்ணாலே போதும், எங்கேயோ இருந்து திருடி கொண்டு வந்தெல்லாம் நாம் பூஜை செய்ய வேண்டியதே இல்லை, அதெல்லாம் அறியாமைதான். அதனால அடுத்தவங்க பொருள் மேல விருப்பப்படக்கூடாது. கலவுன்னு ஒண்ணு வச்சுட்டாங்களே, எல்லா பொருளையும் களவு பண்றாங்க. அடுத்து தீங்கு எண்ணல், அடுத்தவங்களுக்கு தீமை நடக்கும்படி எண்ணுதல். அப்புறம் செய்யத்தகாதவற்றை செய்தல், பொய் கூறுதல். அடுத்து முதல்ல தீயதை எண்ணுதாங்க, தீங்கு எண்ணல்னு பார்த்தா அடுத்து தீயதை செய்த தீய விஷயங்களையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் கடுஞ்சொல் சொல்லல், அப்படி சொல்லக்கூடாதுதான். யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானேன்னு நமக்கு திருமூல தேவநாயனார் அழகா அறிவுறுத்தி இருந்தார். அப்புறம் பிறர் மேல பழி கூறுதல், உண்டோ இல்லையோ தேவையில்லாமனாலும் பழி கூறுதல். அப்புறம் லோப குணம், அது நீக்க வேண்டிய ஒரு குணம். புலால் உண்ணுதல், அதுவும் நீக்க வேண்டியது. கள் உண்ணுதல், அதுவும் நீக்க வேண்டியது. இவற்றில் அந்த குற்றங்கள் இன்றி மனம் வாக்கு காயம் மூன்றாலும் தூயவனாகி என்னெல்லாம் செய்யணும், திரு அல்லகிடல், அதாவது பெருக்குதல் சிவாலயங்களை அல்லது மடங்களை. அப்புறம் மெழுகிடல், அந்த இடத்த சாணம் போட்டு மெழுகணுமா கழுவி விடணுமா துடைக்கணுமா அதை செய்யறது. அப்புறம் நந்தவனம் சமைத்தல், அழகா ஒரு நந்தவனம் வைத்து அதை பராமரிக்கணும். அங்க இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் பக்குவ ஆன்மாக்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் நம்முடைய பெரிய புராணத்துல பல நாயன்மார்களை பார்த்தா நந்தவனத்தை பார்த்த உடனே விழுந்து வணங்குவாங்க அப்படின்னு பாக்குறோம். சுவாமிக்கு பூஜைக்கு போகுது அப்படின்னா அது எவ்வளவு பக்குவ ஆன்மாவா இருக்கணும். அடுத்து அந்த பூக்கள் எல்லாம் பறித்து பூமாலை புனைதல் போன்ற சிவப்பணிகளையும், இதெல்லாம் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பணிகள். அடியார் பணிகள், எம் அடியாருக்கு வேண்டுவன கொடுத்தல் கொடுத்தால் எம் உலக அழிப்போன்னு வாதவுரடிகள் புராணத்துல அழகா தாத மார்க்கம் சாத்தின்னு அழகா சொல்றாரு. நம்முடைய வாதவுரடிகள் புராணத்துல வருது அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். கடவுள் மாமுனிவர் நமக்கு சொல்லுகின்றார். நம்ம சித்தியாரும் அழகா நமக்கு சரியை பற்றி எடுத்து சொல்லுது. ஆக அந்த இதெல்லாம் செய்வதன் மூலமாக சிவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். சும்மா உளவாரத்துக்கு போயிட்டு அவங்க அதை செய்யல இவங்க இதை செய்யல அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இத்தனையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்வது மிக தவறு. நாம என்ன செய்யறோம்னு நமக்கும் சுவாமிக்கும் தெரிஞ்ச போது எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டாம். அது மாதிரி ஒரு பெருமைக்காகவும் பாராட்டுக்காகவும் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. செஞ்சா உயிர் தூய்மை அடையாது. அப்ப இதனால் கிடைக்கக்கூடியது நமக்கு சாலோக முக்தி என்று மிக அழகாக அதிலே உணர்த்துகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். எதுக்கு சமய தீட்சையை பெற்றுக்கொண்டு அந்த சரியை பணியில் ஈடுபட்டால் கிடைக்கக்கூடியது என்று நமக்கு உணர்த்துகின்றார். அதற்கு அடுத்தது என்னது? விசேட தீட்சை. அதுல சமய ஆச்சார, சமய தீட்சை பெற்று சமய ஆச்சார சீடனாக இருந்தால், அதில் தெளிவு வந்தால், அந்த சீடனுக்கு சம்ஸ்காரங்கள் செய்து மூல மந்திரத்தை பீஜங்களோடு உபதேசம் செய்து சரியையோட நீ கிரியையும் செய்யணும், அதுலயே யோக பயிற்சியும் வந்துடும். அப்படிப்பட்ட சிவ பூஜையை நீ செய்ய வேண்டும் என்று அழகாக உபதேசம் செய்வார். அதுலயே நமக்கு இப்ப ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் நீ பின்பற்றணும் மீண்டும் நமக்கு உபதேசிப்பார்கள். இதெல்லாம் அசிங்கிய விஸ்வ சாதாக்கியம் போன்ற நூல்கள்ல நம்ம அழகாக தெரிந்து கொள்ளலாம். இப்படி இந்த விசேட தீட்சை பெற்றுக்கொண்டு இந்த கிரியை நெறியை பின்பற்றினால் அதன் பயனாக தேகாந்தம், அதாவது இந்த உயிரானது இந்த உடம்பை விட்டு நீங்கிய பின்பாக நமக்கு சாமி சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முக்தி கிடைக்கும். சரியைக்கே இறைவன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போகலாம், சா லோகம், ஆனால் அங்கே அவர் ஆண்டான் நாம் அடிமை என்று அவருக்கு பணி செய்து கொண்டு இருக்கலாம். கிரியை சிவபூஜையை முறையாக செய்தால், பீஜத்தோடு பஞ்சாட்சரத்தை ஜபிச்சு சிவபூஜையை இயற்றினால், அதுவும் தினந்தோறும் தவறாமல் செய்தால், கண்டிப்பாக சிவபெருமானுக்கு அருகிலே, அது புத்திர மார்க்கம் அல்லவா, அதனால அவருக்கு அருகிலேயே இருந்து கொள்ளலாம். குழந்தைய மடியில வைக்கிற மாதிரி. அடுத்த நிர்வாண தீட்சை, அது வந்து சாந்தி அதீதை, சாந்தி வித்யா பிரதிஷ்டா நிவர்த்தி, அதாவது ஐந்து கலைகள், அதாவது நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்னு ஐந்து கலைகள் இருக்கிறது. இந்த கலைகளை எல்லாம் சோதித்து கழித்து சுத்தி செய்து சிவோகம் பாவனை செய்யும் வண்ணம் உபதேசித்தல். இதில் இருப்பவர்கள் எய்துவது சாரூபம் என்ற முக்தி, அதுவும் இருவகைப்படுகிறது என்று பார்க்கின்றோம். அந்த நிர்வாண தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த சிவோகம் பாவனையில முற்றிய ஞானவானான சிஷ்யனுக்கு தன்னை போல தீட்சிக்கும் அதிகாரத்தையும் அதற்கேற்ற அங்கங்களையும் நல்கி நீ ஆச்சாரியன் ஆகுக அப்படின்னு அபிஷேகம் செய்வது, அதுதான் திருவருள் சக்தியில நிலைக்க செய்வது. அதாவது தன் செயல் அற்று எல்லாம் இணையாலும் ஈசன் செயல் என்று இருக்கும்படி செய்வது, இதெல்லாம் இந்த தீட்சையின் பயன் என்று நமக்கு மிக அழகாக திருமூல தேவநாயனார் உணர்த்தி இருக்கின்றார். இது சரியையே பார்த்தோம். அப்ப தவத்தில் முதல் படியாகிய சரியையை பார்த்த பின்பாக இரண்டாவது படி கிரியை. அதுல இந்த சரியையில யாரெல்லாம் பிழையாது ஒழுகுகின்றார்களோ அவங்களுக்கு சிவபக்தி முதிலும். அப்ப இவரலாது இல்லை பிரான், அதாவது சிவபெருமான தவிர வேற யாருமே நான் வணங்கத்தக்க கடவுள் இல்லை அப்படிங்கிற உரைப்போட விசேட திசை. அது ஏன்னா அந்த விசேட திசை வாங்கினப்புறம் வேற யாரையும் கும்பிடக்கூடாது, சிவபெருமான மட்டும் வீட்டுல வச்சு பூஜை பண்ணணும், சிவாலயத்திலையும் தரிசிக்கணும், அதாவது ஆன்மார்த்த பூஜை செய்துட்டு பரார்த்த பூஜையை தரிசனம் பண்ணணும், அதுதான் கிரியை என்று சொல்லப்படுகிறது. பத்து திசையும் பரம் ஒரு தெய்வம் உண்டு, எத்திக்கில் இவர் இல்லை என்பது இன்மலர் கொத்து திருவடி நீழல் சரண் என கத்தும் வினைக்கடல் சாராது காணுமே அப்படின்னு சொல்றார். கிரியையுடைய இலக்கணமும் பயனையும் இந்த பாடலில் உணர்த்தியிருக்கிறார். திசைகள் எத்தனை? பத்து. நேர்திசை நான்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அப்புறம் கோணல் திசை நான்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, அப்புறம் மேல் திசை கீழ் திசை, ஆக பத்து திசை. அந்த பத்து திசையிலையும் சிவபெருமான் வியாபித்து இருக்கின்றார். அதான் ரெண்டாவது வரியில கேட்கிறார். முதல் வரி என்ன சொல்லுது? பத்து திசையிலையும் பரம்பொருள் இருக்கிறது. ரெண்டாவது வரி என்ன சொல்லுது? எட்டுக்கில் அப்பற சிவம் இல்லை, எந்த திசையிலயா சிவபெருமான் இல்லை அப்படின்னு கேக்குது. ஆக பூங்கொத்துக்களால், அதாவது மலர்கொத்து பூங்கொத்துக்களால் அவரை அர்ச்சித்து அவருடைய திருவடியே சரண் இல்லையா புகலிடம் என்று உறுதி கொள்ள நமக்கு மேல மேல தாவி வரக்கின்ற வினையாகின்ற வினை அப்படிங்கிற கடல், வினையாகிய கடல் ஆன்மாவை சாராது. எப்ப அந்த வினைக்கடல்ல கடந்தா பிறவி கடல்ல தான் நீந்திக்கிட்டே கிடக்கணும், நீந்த முடியுமா அது? ஆனா அப்படி அதுல இருந்து நீங்கணும் அப்படின்னா வினைக்கடல் குறைஞ்சா பிறவி கடலும் குறைஞ்சிடும். இதை நாம் இந்த மாதிரி பின்பற்றினா, கிரியையை பின்பற்றினால் அது நமக்கு அனுபவமாக வாய்க்கும். அப்ப சிவபெருமானே சரண் என்று இருந்தால் வினைக்கடல் சாராது காணும் என்று உபதேசித்துள்ளார். கோணக்கன்றாயை குறைகளல் ஏத்துமின் ஞானக்கன்றாய நடுவே ஒளிதரும் வானக்கன்றாகிய வானவர் கைதொழும் மானக்கன்றீசன் அருள் வல்ல மாமி அப்படின்னு சொல்றார். பசுவோட கன்றை போல இறைவனுடைய திருவடியை போன்ற, அதாவது இங்க வந்து சிவபெருமானை பசுவாகவும் பசுவோட கன்றாக நம்மை நினைத்து கொண்டு அவருடைய திருவடியை நாம் போற்ற வேண்டும். ஞான அப்படின்னா அவர் ஞான கண்ணாகி உங்களுடைய நடுவே உழுதுறன்னு சுழு முன்னேல அவர் உங்களுக்காக அருள் தருவார். அப்போது உங்களை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பசுக்களாகிய தேவர்களும் கைதொழுவார்கள். பெருமை பொருந்திய ரிஷப வாகனத்தை உடைய இறைவன் திருவருளை தாங்கும் வள்ளம், வள்ளம்னா கலம், அவர் அருள் தர்றாரு, அதை தாங்கக்கூடிய கலமாக கொள்கலமாக நீங்கள் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இது பணித்து எண்டிசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன், இது பணி மானுடர் செய்பணி ஈசன் பதி பணி செய்வது பத்திமை காணேன். அதாவது முன்பு கூறிய உரையை பணிந்து ஏற்றுக்கொண்டு எட்டு திசைகளையும் மண்டலங்களையும் படுக்கலாதி பணிகளை செய்கின்றவளான பராசக்தியை ஒரு பாகத்தில் உடையவன் விதிக்கின்ற பணி இது அப்படின்னு மக்கள் செய்யக்கூடிய பணி எதுன்னு பார்த்தோம்னா ஈசனாகிய பதிக்கு செய்யக்கூடிய பணி மட்டும்தான் அப்படிங்கிறது. இதுதான் பதியின் தன்மை என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆக சிவப்பணி செய்தல் தான் சீவனுடைய கடமை. தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடத்தலே என்ற வள்ளுவர் பெருமான் கூற்றை நாம் மனதிலே கொண்டு ஒழுக வேண்டும் என்று நமக்கு அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம். சரி, இதன் தொடர்ந்து வாழ்த்து பாடல். வாழி நான்மறை வாழிய சைவநூல், வாழி மன்னவர் செங்கோல் மனுநெறி, வாழி நீழ்முகில் வையகம் யாவையும், வாழி வாழி வள்ளநகர் காஞ்சியே என்று கூறி, இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கன் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அவர்களது பணிக்காக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது கொஞ்சம் பாருங்க நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.